அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை திங்கள் முதல் நாள் திங்கட்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் 13வது அரசியல் சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஜாத்திக ஹெல உரிமையை தொடுத்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, இதனிடையே மாகாணங்களின் அதிகாரங்களை குறைக்கும் சட்டம் மூலம் விவாதிக்கப்படவிருக்கும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் சிறுபான்மை கட்சிகளும் கலந்து கொள்ள அழைப்பு விடுப்பது ஏன் என்பது குறித்து அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவிக்கும் கருத்து, நடக்கவிருக்கும் வடமாகாண சபை தேர்தல்களில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்று வரும் செய்திகள் பற்றி அந்த கட்சியின் துணை பொதுச் செயலர் நிசாம் காரியப்பர் தெரிவிக்கும் கருத்து,
தற்போதைக்கு தலைவர் உட்பட எங்கள் மத்தியில் பெரும்பான்மையாளர்கள் முக்கியமாக வடக்கு தேர்தலை தனியாக கேட்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்திலும் அதே நிலைப்பாடுலாம் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் சம்பந்தமாக நாங்கள் இன்னும் உத்தியோகபூர்வமான முடிவு எடுக்கவில்லை.
ஆகியவையும் பிற இலங்கை இந்திய செய்திகள் மற்றும் விளையாட்டரங்கம் ஆகியவையும் இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
எகிப்தில் தற்பொழுது எழுந்துள்ள நெருக்கடிகளுக்கான தீர்வு ஒன்று குறித்த உடன்பாட்டுக்கு வருமாறு அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் அந்நாட்டின் இராணுவம் கெடு விதித்துள்ளது. அவ்வாறு அவர்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வரவில்லை என்றால் நாட்டின் எதிர்காலத்திற்கான திட்டத்தை வகுக்கும் பொறுப்பை இராணுவம் ஏற்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இல்லாத வகையில் இது குறித்து இராணுவ தலைவர் ஜெனரல் அப்தல் அட்டா அல் சிசி அவர்களின் முன்னரே ஒலிப்பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி எகிப்திய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. அதில் மக்களின் விருப்பம் என்று அவர் கூறுவதை ஏற்று நடக்குமாறு அனைத்து கட்சிகளுக்கும் அறைகோவல் விடுத்துள்ளார். இந்த செய்தி நாட்டில் ஒரு இராணுவ சதி புரட்சி ஏற்படக்கூடும் என்று கூறுவது போல உள்ளது என்று அங்குள்ள பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார்.
அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தை உளவு பார்ப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் தெரிவித்திருக்கிறார்.
Nous demandons donc confirmation ou infirmation. Nous voulons pas préjuger. Enfin
பங்காளிகளையும் கூட்டாளிகளையும் கண்காணிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் கூட்டாளி நாடுகளையும் அதன் உளவுத்துறை கண்காணிக்காமல் விட்டு வைக்கவில்லை என்று ஐரோப்பிய ஊடகங்கள் விமர்சித்துள்ளன. ஆனால் ஒரு நாடு தனது தேசிய பாதுகாப்புக்காக புலனாய்வு தகவல்களை திரட்டுவதில் தவறு இல்லை என்று அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கேரி கூறியிருக்கிறார்.
சீனாவில் வயதான பெற்றோர்களை அவர்களது பிள்ளைகள் சென்று சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. அப்படி செய்யாவிட்டால் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும் என்றும் புதிய சட்டம் சொல்கிறது. அந்நாட்டில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளும் குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்கின்ற செய்தி ஊடகங்களில் பெரிதாக வந்துள்ளன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த சட்டத்திற்கு அங்கீகாரம் கிடைத்ததிலிருந்து அதில் சில விஷயங்கள் தெளிவாக இல்லை என்று கூறி சமூக வலைத்தளங்களில் கடுமையான கருத்துக்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அந்த சட்டத்தில் பிள்ளைகள் எவ்வளவு முறை பெற்றோரை சென்று பார்க்க வேண்டும் என்று கூறப்படவில்லை என்று கூறியே விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
தற்போது உலகெங்கிலும் பயன்படும் அமெரிக்காவின் GPS முறையை ஒத்த சேட்டலைட் நெவிகேஷன், அதாவது பாதைகளை காட்டும் வலையமைப்பு ஒன்றை இந்தியா தயாரித்திருக்கிறது. முதல் 7 செய்மதிகள் இன்னும் ஒரு மணி நேரத்தில் விண்வெளிக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளன. 2015 ஆண்டிலிருந்து இயங்க உள்ள இந்த நெவிகேஷன் சேட்டலைட் வலையமைப்பு இந்தியாவுக்கு இராணுவ மற்றும் சிவில் தேவைகளுக்கு பயன்படும். சீனா அதன் சொந்த வழிகாட்டல் செய்மதி வலையமைப்பை தொடங்கி சில மாதங்களில் இந்தியாவும் ஒன்றை தொடங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
என்டர் தி டிராகன் எனும் பிரபல திரைப்படத்தில் புரூஸ்லியுடன் நடித்த நடிகரும் கராத்தே வல்லுநருமான ஜிம் கெல்லி புற்றுநோய் காரணமாக தமது 67வது வயதில் காலமானார். 1973 ஆண்டில் வெளியான என்டர் தி டிராகன் திரைப்படத்தில் வில்லியம்ஸ் எனும் பாத்திரத்தில் நடித்து அவர் பேசிய ஒற்றை வசனங்களுக்காக நன்கு அறியப்பட்டார். பிளாக் பெல்ட் ஜோன்ஸ், த்ரீ த ஹார்ட்வே, கோல்டன் நீடில்ஸ் மற்றும் பிளாக் சமுராய் ஆகியவை அவர் நடித்த இதர படங்கள். குங்ஃபு தற்காப்பு கலையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படங்களில் மிகப்பெரிய பிரபலமானவன்றாக என்டர் தி டிராகன் கருதப்படுகிறது. ஆங்கிலத்தில் புரூஸ்லி நடித்த முதல் படமும் அதுதான்.
வங்கதேசத்தில் தீங்கேற்படுத்தும் ரசாயன பொருட்களை உணவுகளில் கலப்போருக்கு கடுமையான தண்டனைகள் அறிவித்து சட்டம் வருகிறது. புதிய சட்டவரைவின் கீழ் குற்றவாளியாக காணப்படுவோர் 7 ஆண்டுகளுக்கு சிறை செல்வார்கள். மீண்டும் அதே குற்றத்தை புரிந்தவர்கள் 14 ஆண்டு சிறைவாசம் அனுபவிப்பார்கள். வங்கதேசத்தில் உணவுப் பொருட்களில் அபாயகரமான ரசாயன பொருட்கள் சேர்க்கப்படுவதாக நுகர்வோர் அமைப்புகள் குற்றஞ்சாட்டுகின்றன. அங்கு பழங்களையும் மீன் வகைகளையும் நீண்டகாலம் வைத்திருப்பதற்கு ஃபோர்மலின் தெளிக்கப்படுவதாக எச்சரிக்கப்படுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை, சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் 13வது அரசியல் சட்டத்தை திருத்தும் மசோதா ஒன்றுக்கு எதிரான வழக்கு இலங்கையின் உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தி ஒன்றை தருகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
13வது அரசியல் திருத்த சட்டத்தை ரத்து செய்யுமாறு கோரி ஜாத்திக ஹிலவுருமே நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ள சட்டம் மூலம் அரசியல் யாப்புக்கு உட்பட்டதா என்பது குறித்த விசாரணையை பூர்த்தி செய்த உச்சநீதிமன்றம் அதன் ரகசிய தீர்ப்பை நாடாளுமன்றத்தின் சபாநாயகருக்கு அனுப்பி வைப்பதாக அறிவித்துள்ளது. ஜாத்திக ஹிலவுருமே கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹத்துரலியே ரத்னதேரர் இந்த சட்டமூலத்தை சமர்ப்பித்துள்ளார். இந்த சட்டமூலம் சட்ட விரோதமானதென தீர்ப்பளிக்குமாறு கோரி மாற்று கொள்கைகளுக்கான அமைப்பு தாக்கல் செய்த மனு ஒன்று தலைமை நீதிபதி முகான் பீரிஸ் உட்பட மூவர் அடங்கிய நீதிபதிகளின் குழு முன் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது கருத்து தெரிவித்த அந்த அமைப்பு சார்பில் ஆஜரான சட்டவாதி தற்போது இயங்கி வரும் மாகாண சபைகளின் அபிப்பிராயங்களை பெற்றுக்கொள்வதை தவிர்த்து நேரடியாக இந்த சட்டமூலம் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தமை சட்ட விரோதமானதென தெரிவித்தார். எனவே சட்டவிரோதமான இந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாதென்று தீர்ப்பொன்றை வழங்குமாறும் மாற்றுக் கொள்கைகளுக்கான அமைப்பு நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தது. இந்த வேண்டுகோளுக்கு ஆட்சேபனை தெரிவித்த சட்டமா அதிபர் ஒரு சட்டமூலம் சட்ட ரீதியானதா இல்லையா என்பது தொடர்பாக தீர்ப்புகளை வழங்கும் அதிகாரம் மற்றும் அரசியல் யாப்பின் கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் சட்டமூலங்களை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வது தொடர்பாக ஆராய்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இல்லை என்றும் தெரிவித்தார் சட்டமா அதிபர். இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி முகான் பீரிஸ் நாடாளுமன்றத்தின் உள்ளக நடவடிக்கைகளுக்கு தலையிடுவதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்ததாக ஜாத்திக ஹெலோருமே கட்சியின் மூத்த உறுப்பினரும் மேல் மாகாண சபை அமைச்சருமான உதய கம்மன் பில பிபிசிக்கு தெரிவித்தார். நாட்டில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் மாகாண சபை முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பதே எமது வேண்டுகோள். எனவே நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் ஒரு சட்டமூலம் 3/2 பெரும்பான்மை வாக்குகளுடன் அனுமதிக்கப்பட வேண்டுமா, இல்லாவிட்டால் அது சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் மட்டுமே தனக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தலைமை நீதிபதி முகான் பீரிஸ் இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதேபோன்று நாடாளுமன்றத்தின் உள்ளக நடவடிக்கைகளுக்கு தனக்கு தலையிட முடியாதென்றும் தலைமை நீதிபதி அறிவித்தார். இது எமக்கு கிடைத்த பெரும் வெற்றி என்றே கூற வேண்டும். உச்சநீதிமன்றம் எமக்கு சார்பான தீர்ப்பொன்றை வழங்குமென நாம் எதிர்பார்க்கின்றோம் என்று தெரிவித்தார் ஜாத்திக ஹிலவுருமே கட்சியின் மேல் மாகாண சபை அமைச்சர் உதயகம்மன் பில. இதேவேளை இந்த வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு முன் நாடாளுமன்றத்தின் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தலைமை நீதிபதி முகான் பீரிஸ் மேலும் அறிவித்தார்.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார். இதனிடையே இந்த சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுவதை எதிர்த்து வரும் அமைச்சர் ஜனநாயக இடதுசாரி முன்னணியைச் சேர்ந்த அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார இதை நாடாளுமன்ற தெரிவுக்குழு விவாதித்து பரிந்துரைக்க உள்ள நிலையில் இந்த குழுவில் கலந்து கொள்ளுமாறு சிறுபான்மை கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதற்கு காரணம் என்ன என்று அவரிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இது அரசாங்கத்தின் வேலை அல்ல, நாடாளுமன்றத்தின் வேலை. இதில் இந்த கட்சிகள் எல்லாம் பங்கெடுக்க வேண்டும். அவர்களை நியமித்த மக்களுக்காக இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் பங்கெடுப்பது கட்சிகளின் கடமை. நாட்டின் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு பற்றி தான் இந்த நாடாளுமன்ற குழு ஆராய இருக்கிறது. இங்கு வந்து அவர்கள் தங்களின் பிரச்சனைகளை பேச வேண்டும் என்றார் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரன். அப்படியென்றால் இனப்பிரச்சனையின் முக்கிய தரப்பான சிறுபான்மை மக்களின் பிரதான கட்சிகளின் சம்மதம் இல்லாமல் அரசாங்கம் எப்படி இந்த குழுவை நியமித்தது?
பார்லிமெண்ட் ரஜேன் எதிர்பார்க்கலாம்
இதில் நியமித்தது அரசாங்கம் அல்ல, நாடாளுமன்றம் தான் இந்த குழுவை நியமித்திருக்கிறது. அரசாங்கம் தனது பிரதிநிதிகளை முன்வைத்திருக்கிறது, அவ்வளவுதான். மற்ற கட்சிகளிடம் எங்கே உங்களின் பிரதிநிதிகள் என்று நாடாளுமன்றம் கேட்டிருக்கிறது. அவர்கள் இங்கு வர மறுத்தால் அவர்களின் வாக்காளர்களுக்கான கடமையை அந்தந்த கட்சிகள் தவறுகின்றன என்றுதான் கூற வேண்டும் என்றார் வாசுதவன் ஆணைக்காரர். இதே மஹிந்த ராஜபக்சே அரசாங்கம் சர்வகட்சி குழு என்று ஒன்றை ஏற்கனவே நியமித்தது. சகல கட்சிகளும் தங்களின் நிலைப்பாட்டை முன்வைத்திருந்தார்கள். இப்போது மீண்டும் இப்படி ஒரு குழுவை அமைத்து என்ன பேச
போகிறார்கள்?
யுத்தம் முடிந்த பின்னர் முற்றிலும் வித்தியாசமான ஒரு சூழலில் தான் இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்தின் போது இருந்த யோசனைகளை விட வேறுபட்ட யோசனைகள் யுத்தத்தின் பின்னர் இருக்கலாம். எந்த காலத்திலும் நாடாளுமன்ற குழுவுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது உறுப்பினர்களின் கடமை என்றார் அமைச்சர். பேச்சுவார்த்தை நடத்திதான் அரசியல் தீர்வு திட்டத்தை எட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மறுபுறத்தில் எதற்காக மாகாண சபைகளின் அதிகாரத்தை குறைக்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது என்ற கேள்வி இருக்கிறதே. இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து யாரும் நாடாளுமன்றத்துக்கு வருவதில்லை. அப்படி என்றால் நாடாளுமன்றத்தின் மற்ற குழுக்களுக்கு இவர்கள் ஏன் வருகிறார்கள்? அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்துதான் இவர்கள் வருகிறார்களா என்று அமைச்சர் வாசுதேவிடம். அப்படி என்றால் நாடாளுமன்ற குழுவுக்கு வந்து யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்று மறுபடியும் கேட்டேன். இங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதில்லை, தங்களின் யோசனையை அவர்கள் முன்வைக்க வேண்டும். மாகாண சபைகளின் உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நாங்களும் உடன்படுகின்றோம். அரசாங்கத்தில் இருக்கின்ற என்னை போன்ற அமைச்சர்கள் அதற்கு ஆதரவளிப்போம் என்ற அமைச்சரிடம் உங்களுக்கு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்று
கேட்டேன்.
அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றபடியால் தான் நானே இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றேன். மாகாண சபை முறை முற்றாக ஒழிக்கப்படாது. ஒழிக்கப்பட்டால் நான் இந்த அரசாங்கத்திலிருந்து விலகுவேன். இந்த மாகாண சபை முறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கப் போகிறது. மாகாண சபைகளின் அதிகாரங்களை ஆளுநர் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியும். கிழக்கு மாகாண சபையை பாருங்கள், அங்கு எல்லாவற்றையுமே ஆளுநர் கட்டுப்படுத்தித்தான் வைத்திருக்கிறார். அதுதான் இந்த மாகாண சபை முறை. அதை பார்த்து இந்த பேரினவாதிகள் பயப்பட வேண்டியதில்லை என்றார் சமூக நல்லிணக்கத்துக்கான அமைச்சர். அப்படி அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட மாகாண சபை முறை பற்றி பேசுவதற்காக மற்ற கட்சிகளை இங்கு அழைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, அதுதான் இன்றைய மாகாண சபைகளின் நிலைமை என்று ஒத்துக்கொண்ட அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவிடம், நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்குள் அரசாங்கத்தின் கைதானே ஓங்கியிருக்கிறது, அவர்களின் தீர்வுதானே இறுதியில் எடுபடும் என்று கேட்டேன். நாடாளுமன்ற தெரிவுக்குழு என்றால் அதில் பெரும்பான்மை பலன் தான் எடுபடும். ஆனால் அங்கு வந்து பேசும்போது அரசாங்கத்தில் இருக்கின்ற சில தரப்பினர் அதனை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் அது நிறைவேற்றப்படும் என்றார் அரசாங்கத்தின் சார்பில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்கத்துக்கான அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரர்.
அமைச்சர் வாசுதேவன் நாணயக்காரரை செவிகண்டவர் ஜெயபிரகாஷ். எதிர்வரும் வடமாகாண தேர்தலில் அரசியல் அங்கம் வகித்து வரும் கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்று அந்த கட்சியின் தலைவர் ரவுப் ஹக்கீம் கூறியதாக சில ஊடகச் செய்திகள் தெரிவித்தன. இதுகுறித்து அந்த கட்சியின் துணை பொதுச் செயலர் நிசாம் காரியப்பர் அவர்களை கேட்டேன்.
நேற்று முன்தினம் நாங்கள் எங்களுடைய கட்சியின் உயர்ப்புடன் உச்சப்புடன் கூடிய பொழுது நாங்கள் இதை பற்றி சிறிது கலந்து ஆராய்ந்தோம். அதற்கு முன்பு தலைவர் அவர்கள் வடக்கு முஸ்லிம் காங்கிரஸின் வன்னி மாவட்ட உறுப்பினரிடம் ஏறத்தாழ ஒரு மணித்தேரத்துக்கு மேலே சம்பந்தமாக கலந்தாலோசித்தார். தற்போதைக்கு தலைவர் உட்பட எங்கள் மத்தியில் பெரும்பான்மையாளர்கள் நிச்சயமாக வடக்கு தேர்தலை தனியே தான் கேட்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்திலும் அதே நிலைப்பாடெல்லாம் இருக்கிறார்கள். இருந்தபோதிலும் சம்பந்தமாக நாங்கள் இன்னும் உத்தியோகபூர்வமான முடிவு எடுக்கவில்லை. அதற்கு முக்கிய காரணம், வடக்கு தேர்தல் சம்பந்தமான அறிவித்தல் வந்த பின்பு நாங்கள் தலைவர் அவர்கள் வடக்கு முக்கியமாக வன்னி மாவட்டத்தில் உள்ள முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் பிரதேசங்களுக்கு போய் அங்கே உள்ள முஸ்லீம்களும் முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினரிடம் மிக ஆழமாக இதை பற்றி ஆராய்ந்து விட்டு அவர்கள் சொல்ற விடயங்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு முடிவை அதற்கு பின்பு முஸ்லீம் காங்கிரஸின் உச்சக்கூடம் கூடி ஆராய்ந்து முடிவெடுப்பதை நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம்.
நீங்கள் தனித்து போட்டியிடலாம் என்று நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரும்பான்மையான கருத்து இருப்பதாக சொன்னாலும் அந்த முடிவு என்பது ஆளுங்கட்சிக்கு எதிராக போகாதே, ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தானே முடியும். நீங்கள் என்றால் சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருக்கும் பட்சத்திலேயே ஆளுங்கட்சிக்கு நீங்கள் தேசிய அளவில் குறிப்பாக இந்த 13வது சட்ட திருத்தம் போன்ற விஷயங்கள் வரும்பொழுது ஒரு சவாலை விடுக்க முடியும் என்ற நிலைமை இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற முடிவை எடுக்கப் போகிறீர்கள்? ஏன் நீங்கள் தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணியில் போட்டியிடக்கூடாது?
ஆமா, என்றால் நாங்கள் அன்று பேசிய பொழுது நாங்கள் எப்படி இந்த தேர்தலை முன்கொடுக்கலாம் என்ற கேள்வி கேட்ட பொழுது, கேள்வி எழுந்த பொழுது எங்களுக்கு பல முறைகள் இருந்தது. அரசாங்கத்துடன் சேர்ந்து போட்டிடுவது, தனித்து போட்டிடுவது, முஸ்லிம்கள் உள்ள அனைத்தையும் சேர்த்து போட்டிடுவது, அல்லது முஸ்லிம் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போட்டிடுவது என்று பல ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு முன்வைக்கப்பட்டது. ஆகவே இது சம்பந்தமாக எல்லாத்தையும் ஆராய்ந்து இதை நாங்கள் எங்களுக்கும் முக்கியமாக சிறுபான்மை தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் எது சாதகமாயிருக்கும், அதில் முக்கியமாக முஸ்லிம்களை பிரதிநிதிப்படுத்தும் முஸ்லிம்கள் மிக சிறுபான்மையாக வாழும் வடக்கில் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை எப்படி நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அரசியல் ரீதியான தேவைப்பாடும் இருக்கின்றது. சில வேளைகளில் பெரும்பான்மையாக தமிழர்களும் வடக்கில் நாங்கள் இந்த தற்போது இருக்கும் தேர்தல் முறையின் அடிப்படையில் போட்டிடும் பொழுதும் சில வேளைகளில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் முற்றாக அழிந்து அடிபட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆகவே எல்லா விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் சிந்தித்துத்தான் எல்லா பக்கத்தையும் எடுத்த எடுப்பிலே நாங்கள் இப்படித்தான் போட்டியிடப் போகின்றோம் என்ற ஒரு முடிவு எடுக்காமல் வி கீப் த ஆல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன், எல்லாத்தையும் நாங்கள் திறந்து வைத்து பார்த்துவிட்டு சிறுபான்மை அதுல முக்கியமாக வடக்கை பொறுத்தவரையில் வடக்கில் வாழும் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் இது பல வருடங்களுக்கு பின்பு, பல வருடங்களுக்கு பின்பு வேறத்தால் 20-25 வருடங்களுக்கு பின்பு முதன்முறையாக வடக்கில் வாழும் முஸ்லிம்களுக்கு மாகாண மட்டத்தில் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு வருவதற்கு பிரதிநிதித்துவத்தை தெரிவு செய்வதற்கு கிடைக்கும் என்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுக விடக் கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் துணை பொதுச் செயலர் நிசாம் காரியப்பர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் விவசாயிகள் சிலர் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தி ஒன்றை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு வாகனேரி நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் வேளாண்மை செய்கையில் ஈடுபட்டுள்ள தமிழ் விவசாயிகள் இன்று வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த வெள்ளிக்கிழமை அந்த பகுதியில் தமிழ் விவசாயிகள் மீதான தாக்குதலில் 5 தமிழ் விவசாயிகள் காயமடைந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 5 முஸ்லிம் விவசாயிகள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து கிரான் சந்தியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலும் பேரணியிலும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர்.
நாங்கள் முஸ்லிம் தமிழ் முரண்பாடுகள் வருவதை நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம். ஆனாலும் தமிழ் விவசாயிகள் தாக்கப்பட்டதை நியாயமான தீர்வு வேண்டும்.
ஆர்ப்பாட்ட பேரணியின் பின்னர் மாவட்ட செயலகம் சென்ற விவசாய திட்ட குழுவினர் அரசாங்க அதிபரை சந்தித்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை கையளித்தனர். மாதுரோயா நீர்த்தேக்கத்தில் இருந்து வாகனேரி குளத்துக்கு திறந்துவிடப்பட்டுள்ள நீர் சட்டவிரோத வேளாண்மை செய்கையாளர்களினால் திசை திருப்ப முற்படுவதே இந்த பிரச்சினைக்கு காரணம் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சட்டவிரோதமாக ஆற்றை மறைத்து கட்டுவதால் வாகனேரி குளத்திற்கு தண்ணீர் வருவது தடைபடுகிறது. இதனால் வாகனேரி விவசாயிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதோடு சில சந்தர்ப்பங்களில் தண்ணீர் இன்மையால் முற்றாக கைவிட வேண்டிய நிலையும் ஏற்படலாம். இவ்வாறான நிலைமை இனிவரும் காலங்களில் தொடராமல் இருக்க எமது விவசாயிகளின் நன்மை கருதி மேற்குறிப்பிட்ட சட்டவிரோத நெற்காணியை தடை செய்யுமாறு தங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்
என்று விவசாய திட்ட குழுவினால் அரசாங்க அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. இனி ஒரு தமிழக குறிப்பு. இந்தியாவில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது 2010 நீட்டிக்கப்பட்ட 2 தடை செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன்.
இந்தியாவில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடை 2010 நீட்டிக்கப்பட்டது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்தியாவில் விடுதலை புலிகள் இயக்கம் கடந்த 1991 தடை செய்யப்பட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு 2 ஒரு முறை அத்தடை நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2010 மே மாதம் தடையை நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சு பிறப்பித்த உத்தரவு உத்தரவு செல்லும் என அது குறித்து விசாரிக்கவென நியமிக்கப்பட்ட நீதிபதி விக்ரம்ஜித் சேன் தலைமையிலான தீர்ப்பாயம் கூறியது. அம்முடிவினை எதிர்த்து சிறைவாசிகள் உரிமை மைய இயக்குனர் புகழேந்தி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அவர்கள் மனுக்கள் மீதான விசாரணை கடந்த ஆண்டு மே மாதம் முடிந்து அப்போது ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்பு இன்று திங்கள் சென்னையில் வெளியிடப்பட்டது. நீதிபதிகள் எலிபி தர்மராவ் மற்றும் எம் வேணுகோபால் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச், விடுதலை புலிகள் இந்தியாவில் பல கொடிய செயல்களை புரிந்திருக்கின்றனர், அவர்கள் தமிழ் ஈழமாக கருதுவதில் இந்தியாவின் சில பகுதிகளும் அடங்கும், எனவே அத்தகைய அமைப்பு இங்கே இயங்க அனுமதிக்கப்படக்கூடாது, தடை நீட்டிப்பு செல்லும் என தீர்ப்பளித்திருக்கிறது. எப்படியும் தீர்ப்பாயம் புதுடில்லியில் நிலை கொண்டிருக்கும் வேளையில் அதன் முடிவின் மீது தீர்ப்பளிக்கும் உரிமை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இல்லை என கூறி தடை நீட்டிப்பு செல்லும் என்ற அதனுடைய தீர்ப்பிற்கு எதிரான மனுக்களை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். இதனிடையே 2012 வழக்கம்போல் விடுதலை புலிகள் மீதான தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனை எதிர்த்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அது நிலுவையில் இருக்கிறது. விசாரணை முடிந்து ஓராண்டிற்கு பிறகு தீர்ப்பை வெளியிடுவது முறைதானா என நீதித்துறை வட்டாரத்தில் கேட்கப்படுகிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் உச்சநீதிமன்றம் ஒத்திவைக்கப்படும் தீர்ப்பு 6 வாரங்களுக்குள் வழங்கப்படாவிட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மறுவிசாரணை கோரலாம் என கூறியது. ஆனால் அவ்வாறு மறுவிசாரணை கோருவது என்பது சம்பந்தப்பட்ட நீதிபதிகளுடன் மோதுவதாகவே கருதப்படும் என்பதால் எவ்வழக்கறிஞரும் அவ்வாறு கோருவதில்லை. ஆயினும் கூட வழக்கறிஞர்களிடம் அப்பொறுப்பை விட வேண்டிய அவசியமும் இல்லை. நீதிபதிகளே உச்சநீதிமன்ற ஆணையினை மனதில் கொண்டு தீர்ப்பினை விரைந்து வழங்க வேண்டும் என ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.
சென்னை செய்தியாளர் கோபாலன் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டரங்கத்தில் முதலாவதாக டென்னிஸ் செய்திகள். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் நடப்பு சாம்பியனான செரீனா வில்லியம்ஸ் தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் இந்த போட்டிகளின் 4வது சுற்றில் செரீனா வில்லியம்ஸ் ஜெர்மனியின் செபின் லிசிக்கியிடம் 2-6, 6-1, 4-6 எனும் நேர் செட்களில் தோல்வியடைந்தார். இந்த போட்டியின் ஆரம்பத்திலிருந்தே செபின் லிசிக்கியின் ஆளுமை அதிகமாக இருந்தது. துவக்கம் முதலே அவரது ஆட்டம் அதிரடியாக இருந்தது என்று பிபிசிக்காக விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளின் வர்ணனையை செய்து வரும் முன்னாள் சாம்பியன் ட்ரேசி ஆஸ்டின் கூறுகின்றார். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளை 5 முறை வென்றவர் செரீனா வில்லியம்ஸ் என்பது குறிப்பிடத்தகுந்தது. நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளில் ஆடவர் பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோஜர் ஃபெடரர், 8 முறை பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியை வென்றுள்ள ரஃபேல் நடால் ஆகியோரும் தோல்வியடைந்து வெளியேறியுள்ளார்கள். அடுத்து தடகளச் செய்தி ஒன்று. ஆசிய தடகளப் போட்டிகள் இந்தியாவின் புனே நகரில் நாளை மறுதினம், அதாவது எதிர்வரும் 3ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. ஆசியாவில் நடைபெறும் முன்னணி தடகளப் போட்டியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியில் 43 ஆசிய நாடுகளிலிருந்து சுமார் 600 வீரர்கள் பங்கு பெற உள்ளார்கள். கடந்த 2011 ஜப்பானின் கோபே நகரில் நடைபெற்ற போட்டியில் பட்டம் வென்ற 14 வீரர்கள் புனே போட்டியில் தமது பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள போட்டியிடுகிறார்கள் என்று இந்திய தடகள சம்மேளனம் தெரிவித்துள்ளது. புனேவில் நடைபெற உள்ள இந்த ஆசிய தடகள போட்டிகளில் தங்கப்பதக்கம் வெல்பவர்கள் அடுத்த மாதம் மாஸ்கோவில் நடைபெற உள்ள உலக தடகள போட்டிகளில் பங்குபெறும் தகுதியை பெறுவார்கள். இப்படியான சூழலில் இந்த போட்டிகளில் பங்குபெறும் இந்திய அணியின் பலம் மற்றும் பலவீனங்கள் குறித்து இந்திய தடகள அணியின் ஒரு பயிற்சியாளரான முகமது நிசாமுதீன் அவர்களிடம் கேட்டேன்.
இந்திய அணியின் பலம் என்பது போன ஆசிய தடகள போட்டியில் குறிப்பிடத்தக்க பதக்கங்கள் வென்றிருக்கிறார்கள். அதை விட கூடுதலாக பதக்கங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்திய அணிக்கு இருக்கிறது. குறிப்பாக ஆண்களுக்கான 110 மீட்டர் ஹடுல்ஸ், நீளம் தாண்டுதல், ட்ரிபிள் ஜாம்ப், ஹை ஜாம்ப், குண்டு எறிதல், 400 மீட்டர் தொடர் ஓட்டம், கண்டிப்பாக மெடல் கிடைக்கக்கூடிய ஈவெண்ட் இதெல்லாம் இந்தியாவிற்கு. அதே மாதிரி மகளிர் அணியில் கிருஷ்ண புனியா, அதாவது டிஸ்கஸ் த்ரோயர், பிரீஜா ஸ்ரீதரன், 5000-10000 மீட்டர் ஓட்ட போட்டியில், டின்ட் லூக்கா 800 மீட்டர் ஓட்டம், அதே மாதிரி 4x400 பெண்களுக்கான ரிலே போட்டிகளில் கண்டிப்பாக பதக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்க. அதனால போன ஆசிய தடகள போட்டியோட இந்த ஆசிய தடகள போட்டியில் பதக்கங்கள் கூடுதலாக பெற வாய்ப்பு இந்திய அணிக்கு பலமாக உள்ளது.
பலவீனங்கள் என்ன இந்திய அணிக்கு?
இந்திய அணிக்கு பலவீனங்கள் இன்று காலையில் ஒரு திங்களாய் என்கிற ஒன்றன் ஆடலர் வந்து இஸ் நாட் இஸ் கன்ஃபார்மிங் இஸ் பார்ட்டிசிபேஷன் அந்த மாதிரி சிறு சில பலவீனங்கள் இருக்கிறது. ரிலேல இருக்கிற ரன்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ஜுரி அப்படின்னு சொல்றாங்க. பட் இதெல்லாமே வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. பலவீனம் என்பது இந்திய அணியின் சார்பாக நீங்க எடுத்துக்கொண்டால் இன்னும் இந்த பயிற்சியை கூடுதலான பயிற்சியையும் இதற்கான பயிற்சி முகாம் மேற்கொண்டிருந்தால் இன்னும் கூடுதலான பதக்கங்கள் கிடைக்கும். அது ஒன்றுதான் பலவீனமாக தோன்றுகிறது. எனக்கு
இந்த போட்டியில வந்து ஆசியாவில தடகளத்துல வந்து வல்லமை மிகுந்த நாடுகளாக இருக்கக்கூடிய சீனா ஜப்பான் போன்ற நாடுகள்ல இருந்து டாப் ரேங்கிங் அத்லீட்ஸ் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய வராங்களா இல்ல பி டீம் தான் அனுப்புறாங்களா?
இல்ல டாப் அத்லீட்ஸ் வந்திருக்காங்க. இப்ப குறிப்பாக பாத்தீங்கன்னா கத்தார்ல இருந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் ஹை ஜம்ப் 2.40 வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஜப்பான்ல இருந்து வேர்ல்ட் கிளாஸ் அத்லட்டும் சைனால இருந்து வேர்ல்ட் கிளாஸ் அத்லட்டும் நான் இன்றைக்கு ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய மீட்டிங்ல கலந்துகிட்ட பொழுது எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி வேர்ல்ட் சாம்பியன்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க, வேர்ல்ட் கிளாஸ் அத்லட்ஸ் கலந்துக்கிறாங்க, ரொம்ப கவனமாக இந்த காம்படிஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உலகின் முன்னணி தடகள வீரர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள்.
இப்ப சைனா ஜப்பான் கத்தார் போன்ற நாடுகளிடமிருந்து வரக்கூடிய அந்த போட்டியை வந்து இந்திய தடகள வீரர்களால் சமாளிக்க முடியும்னு அந்த அணியினுடைய ஒரு பயிற்சியாளருங்கிற முறையில் நம்புறீங்களா நீங்க?
யதார்த்தமாக சொல்கிறேன், எல்லா ஈவெண்ட்டையும் சொல்ல முடியாது, சில போட்டிகளில் அவர்களுக்கு சமபலமாக நாங்கள் இருக்கிறோம், அது வந்து நிதர்சனமான உண்மை.
பூனா ஆசிய தடகள விளையாட்டு போட்டிகளில் சீனா ஜப்பான் கொரியா போன்ற பெரிய நாடுகளுக்கு அப்பாற்பட்டு பல சிறிய நாடுகள் பங்கு பெறுகின்றன. அவர்கள் வந்து இந்த போட்டி எப்படி பார்க்கறாங்க?
சின்ன நாடுகள் இந்த பூனா போட்டியை அவர்களும் ரொம்ப முக்கியமாக கருகிறார்கள் உலக தடகள போட்டிக்கு பங்கு பெறணுங்கிற ஒரு நோக்கத்தோடு. இந்த போட்டியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இலங்கை, பூட்டான், வியட்நாம், ஈரான், ஈராக் இந்த போல சிறு நாடுகளுக்கெல்லாம் வந்து இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போடக்கூடிய தகுதி போல ஏ கிரேட் பி கிரேட் என்பது கொஞ்சம் நெருங்க முடியாத ஒரு தூரத்தில் இருக்குது. அந்த மாதிரி இந்த விளையாட்டுல ஆசிய பிராந்தில் இருக்கிற சிறு நாடுகள் இந்த போட்டியை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்தனா, ஏன்னா நீங்க முதல் இடத்தை பிடிப்பவர்களுக்கு டைரக்டாக நேரடியாக உலக சாம்பியன்ஷிப்பில் தகுதி கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதனால் அவர்கள் மிகவும் ஆர்வமாக வந்திருக்கிறார்கள். அது ஒரு இந்த போட்டியின் முக்கியத்துவமான ஒரு அம்சமாகும்.
இந்திய தடகள அணியின் ஒரு பயிற்சியாளரான முகமது நிசாமுதீன், இதனிடையே ஆசிய தடகள சம்மேளன தலைவர் பதவிக்கான போட்டியில் இந்தியாவின் சுரேஷ் கல்மாடி தோல்வியடைந்துள்ளார். புனேயில் ஆசிய தடகள போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் ஆசிய தடகள சம்மேளனத்தின் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் கல்மாடி மீண்டும் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். அவரை எதிர்த்து கத்தார் நாட்டு தடகள சம்மேளனத்தின் தலைவரும் ஆசிய அமைப்பின் மூத்த துணைத் தலைவராகவும் இருக்கும் தல்ஹான் ஜுமான் அல் அஹ்மத் போட்டியிட்டார். இதில் 18-20 எனும் வாக்கு வித்தியாசத்தில் தல்ஹான் ஹமாத் வெற்றி பெற்றார். கடந்த 13 ஆண்டுகளாக ஆசிய தடகள சம்மேளனத்தின் தலைவர் பதவியில் சுரேஷ் கல்மாடி இருந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. 2010 இந்தியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டிகளின் பொழுது முறைகேடுகளில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டின் பேரில் கைதாகி 10 சிறையில் இருந்த சுரேஷ் கல்மாடி தற்பொழுது பிணையில் வெளிவந்துள்ளார். அடுத்து கிரிக்கெட் தொடர்பான செய்தி ஒன்று. கடந்த வாரம் லண்டனில் நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் கூட்டத்தில் 2016 முதல் 2023 வரையிலான உலகக்கோப்பை போட்டிகள் குறித்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஆடவர் பிரிவில் 20 ஓவர்களை கொண்ட உலகப் போட்டி 2016 இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள டெஸ்ட் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை ஆட்டங்கள் இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன. இதையடுத்து 50 ஓவர்களை கொண்ட உலகக்கோப்பை போட்டிகள் இங்கிலாந்தில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கான வாய்ப்பு 2020 உலக T20 போட்டிகளின் பொழுது கிடைக்கிறது. இந்தியாவுக்கு மேலும் 2 வாய்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்பை அடுத்து இலங்கை, பாகிஸ்தான், நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா உட்பட கிரிக்கெட் விளையாடும் மற்ற நாடுகளில் ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் நிர்வாகிகளிடம் பெரும் ஏமாற்றமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளன. நிறைவாக கால்பந்து செய்தி ஒன்று. கான்கேஃப் அமைப்பின் கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பிரேசில் வெற்றி பெற்றுள்ளது. நேற்று இரவு பிரேசிலின் தலைநகரில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் பிரேசில் ஸ்பெயினை 3-0 எனும் கணக்கில் வென்றது. எனினும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை போட்டிகளின் பொழுது ஸ்பெயின் தனது வல்லமையை மீண்டும் வெளிப்படுத்தும் என்று ஸ்பெயின் நாட்டு கால்பந்து நிர்வாகிகள் கூறியுள்ளார்கள்.
விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இனி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விம்பிள்டன் செய்தியுடன் மீண்டும் சிவராமகிருஷ்ணன்.
ஆடவருக்கான நான்காவது சுற்று போட்டியில் பிரிட்டனின் ஆண்டி மரே மைக்கேல் யுசேனிக்கு இடையான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் முதல் செட்டில் ஆண்டி மரே வெற்றி பெற்றாலும் இரண்டாவது செட்டில் 5-4 என்கின்ற செட் கணக்கில் மைக்கேல் யுசேனி முன்னணியில் இருக்கின்றார். போட்டி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
விம்பிள்டன் செய்தியை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் ஜெயபிரகாஷ்.
வங்கதேசத்தில் தீங்கேற்படுத்தும் ரசாயனப் பொருட்களை உணவுகளில் கலப்பதற்கு எதிராக கடுமையான தண்டனைகளை அந்நாட்டு அரசு அறிவித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.